காலந்தோறும் பெண். எழுதியவர் ராஜம் கிருஷ்ணன். ஒலி வடிவில் வழங்குபவர் பவ்யா கீர்த்திவாசன். படைப்பு கதையோசை. அத்தியாயம் 1. அறிமுகம். காலந்தோறும் பெண் என்ற தலைப்பில் மக்கள் சமுதாயத்தில் சரிபாதியாக விளங்கும் ஒரு பாலரை மையமாக்கி ஒரு சமுதாய வரலாற்று பின்னணியை ஆராய வேண்டும் என்ற ஓர் உந்துதல் என்னுள் பல நாட்களாகவே முகிழ்த்து செயலாக்கமாக பரிணமித்திருக்கிறது. படைப்பிலக்கிய துறையில் முன்பின் என்ற எந்த ஸ்தூலமான தாக்கமும் இருந்திராத நிலையில் தானாக பேனாவை எடுத்து விழுந்தும் எழுந்தும் முட்டியும் ஒரு 40 ஆண்டு காலத்தை ஒட்டியிருக்கும் அனுபவம் ஒன்றே என்னுள் முகிழ்த்த உந்துதலுக்கு உரமாக துணிவூட்ட இந்த புதிய பாதையில் கண்ணோட்டமிடுகிறேன். இது தீர்ந்த ஆராய்ச்சி அன்று எனினும் ஆராய்ச்சிக்கு ஒரு தூண்டுதலாக இருக்க வேண்டும் என்பது அவா. கதாசிரியர்கள் அறிவாளிகளாக இருக்க வேண்டும் என்பது அவசியமில்லை. அதுவும் பெண் எழுத்தாளரை அந்த வர்க்கத்தில் உட்படுத்த வேண்டியதில்லை என்ற ஒரு கருத்து 10 ஆண்டுகளுக்கு முன் இந்திய பெண் எழுத்தாளர் மாநாடு ஒன்றில் அறிவார்ந்த பெண்கள் சிலரிடையே விவாதத்துக்குரியதாக அலசப்பட்டது. அது காரும் இப்படி ஒரு கருத்து படைப்பிலக்கியக்காரியான என்னுள் வலிமையான தாக்கத்தை உண்டு பண்ணக்கூடும் என்று நான் சிந்தித்திருக்கவில்லை. அவனும் அவளும் பார்த்தார்கள், காதலித்தார்கள், கல்யாணமாயிற்று. மாமியார் நாத்தனார் குடும்பத் தகராறுகள் வந்தன என்று கொண்டு வரும் ஓர் இலக்கிய ஆசிரியர் அவள் ஏன் அந்த மாதிரி ஆனாள் என்ற ஒரு சிந்தனையை காட்ட வேண்டாமா? இப்போதெல்லாம் இந்த ஏன் கேள்வி ஒரு பெண்ணை உடலை வைத்து பிழைக்கவோ பழிதீர்க்கவோ மட்டும் ஆராயப்பட்டு நியாயப்படுத்தப்பட்டு அமர்க்களமாக ஆதரவையும் புகழையும் ஆசிரியருக்கு விருதுகளை எல்லாம் தேடிக் கொடுக்கின்றன. அறிவுபூர்வமான சிந்தனை பெண்ணை வழுக்கிவிழும் நிலைக்கு நியாயப்படுத்துவதற்கு மட்டும் உதவாமல் அவள் ஏன் வாயாடியாக வம்பு பேசுபவளாக பொறாமைக்காரியாக உருவாகிறாள் என்ற மாதிரியான கோணங்களில் செயல்படாமல் அவள் தன்மைகளுக்கு அப்படியே ஓர் அரக்கு முத்திரையை குத்தி நடைமுறை பெண் நெறியாக நிலையாக்கப்பட்டிருக்கிறதே. பெண்ணாவது மாய பிசாசு சும்மாயிருக்கும் ஆணின் மனசில் மோகப்பாம்பாக வந்து சுருண்டு அவனை குத்தி குதறிவிடும் பேய். அவனுடைய ஆன்மீக உயர்வை எஞ்ஞான்றும் அனுமதிக்காமல் தடைக்கல்லாக வழியில் குறுக்கிடும் நாசசக்தி அவளை எந்த நிலையிலும் நம்பலாகாது. இரகசியங்களை வைத்துக்கொள்ள தகுதியற்றவள் என்றெல்லாம் பெண்ணின் இரண்டு பரிணாமங்களை தாங்கும் அணிமொழிகள் ஏராளம் ஏராளம் புனையப்பெற்று நெறிப்படுத்த பெற்று பெண்களாலேயே பெருமையுடன் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இதனால் ஒழுக்கம் என்று பேசப்படும்போது, பொது வாழ்க்கை என்று பேசப்படும்போது அதில் பங்கேற்கும் இரு பாலருக்கும் உரியதாக வேண்டிய பொறுப்பில் பழிப்பொறுப்பு மட்டும் பெண்ணிடமே சுமத்தப்படும் நியதியும் காலம் காலமாக வலிமை பெற்று அசைக்க முடியாத அரணாக உறுதி பெற்றிருக்கிறது. இது ஏன்? பெண் ஆண் என்று குறிப்பிடும்போது இருவரும் மனித பிறவிகள். இது நல்லது இது உகந்ததல்ல என்று பகுத்தறியும் பாங்கு 6வது அறிவாக மனித பிறவிக்கு உரித்தாக்கப்பட்டிருக்கிறது. அறிவும் மதிநுட்பமும் மிகுந்த ஆற்றல் பெருகுவதனால் இன்பமும் துன்பமும் அதிகமாக உணரப்படுகின்றன. ஒரு சமயம் ஒரு போரில் பின்வாங்கிய இராணுவப் படையினரிடையே மருத்துவ அறிஞர் ஒருவரும் இருந்தாராம். வருவதை ஏற்றுக்கொண்டு தலைவனின் ஆணைப்படி பின்வாங்கிய படையினர் வழித்தெரியா கானகங்களிலும் மலைப்பிரதேசங்களிலும் நடக்கையில் மருத்துவ அறிஞரோ ஒவ்வொரு நிமிடத்திலும் மரணத்தின் திகிலை அனுபவித்தாராம். முடிவில் எவரேனும் ஒரு வீரனை தன்னை சுட்டு கொன்றுவிடும்படி கெஞ்சும் அளவுக்கு பசியும் களைப்பும் மேலிட சித்திரவதை அனுபவித்தாராம். ஒருவரிடமும் அதற்கு துப்பாக்கி குண்டுகள் இல்லை. அவர் அந்த கிளியிலிருந்து விடுபடாமலேயே மாண்டு போக ஏனைய வீரர் பத்திரமாக உயிர் பிழைத்து மீண்டார்களாம். இதேபோல் அறிவின் வாயிலாகத்தான் இன்பங்களையும் நுட்பமாக ரசிக்க முடிகிறது என்றால் தவறில்லை. தன்னை மறந்து ஓர் இயற்கை காட்சியை ஒரு முழு மூடனால் நுட்பமாக ரசிக்க இயலாதுதான். கலாரசனைக்கும் அறிவின் முழு மலர்ச்சிதான் துணை செய்கிறது. இது மட்டுமின்றி வாழ்க்கையில் இன்பத் துன்ப உணர்வுகளுக்கு அதிகமாக வசப்பட்டு தன்னை இழக்காமல் அமைதியுடன் எதையும் ஏற்கும் மனப்பண்பு அல்லது விவேகமும் அறிவினால்தான் சாத்தியமாகிறது. இந்த உண்மையான படிக்கற்களை வைத்து ஆண் பெண் சமத்துவத்தை நோக்குங்கால் பெண்ணின் தரம் மிக தாழ்ந்து நிற்கிறது. அவள் ஸ்தூலமாகவும் சூக்குமாகவும் தன் அறிவாற்றலை கட்டுப்படுத்தும் சக்திகளை அறியாதவளாகவே இருக்கிறாள். சவரன் அவளோடு கூடினாலே அவளுக்கு மதிப்பு உண்டாகிறது. இல்லையேல் எந்த இலக்கமும் இல்லாத பூஜ்யமாகவே அவள் மதிப்பிழந்து நிற்கிறாள். சமுதாயத்தின் உற்பத்திக்கான சக்தியாகத் திகழும் அவளுடைய நிலையை இன்றைய சமுதாய அமைப்பின் ஆதிக்க கோட்பாடுகள் நாலியும் பீலியுமாக குதறி எரிய முற்பட்டிருந்தும் ஒரு வார்த்தை கேட்கத் தெரியாதவளாக இருக்கிறாள். உயிரற்ற அணிகளால் கவர்ச்சி என்ற பொய்மையை தன்னில் ஏற்றிக் கொள்வதையே நல்வாழ்வுக்கான சாயுட்சியம் என்று கருதி அதற்காக தனது ஏனைய மேன்மை நலன்களை பணயமாக்க அவள் தயங்குவதில்லை. கற்பொழுக்கம் என்ற கோலினால் அவளை குற்றுயிராக அடித்து குப்பையில் தள்ளினாலும் அந்த அடியை உவந்து ஏற்றுக்கொள்வது போல தலை வணங்குவதுடன் குப்பையிலும் தானே விழுந்ததாக அந்த பழியையும் குற்ற உணர்வையும் தானே சுமக்கிறாள். இவளுக்கு அறிவு இருக்கிறது, ஆனால் அது இயங்குவது நின்று எத்தனையோ காலமாகிவிட்டது. அதில் இயற்கையான உயிரோட்டம் கிடையாது. குதிரை சேணம் போல் அவளுடைய அறிவு கண்களும் சேணம் சுமக்கின்றன. அந்த சேணங்களின் பார்வைக்கு உட்பட்டு அவளது இயல்பான ஆளுமை மலர்ச்சி குறுக்கப்பட்டு, ஏன் இந்த நிலை? இந்த முடக்கம் எப்படி நேர்ந்தது? ஒவ்வொரு படிக்கட்டிலும் அவளது அறிவியக்க மலர்ச்சி கட்டுப்படுத்தப்படுவது எதற்காக? இவள் தன்னைத்தானே உணர இயலாதபடி பிறவி எடுத்த நாளிலிருந்து ஒருவனுக்காக என்ற கருத்தை சுமக்க வைப்பதன் காரணம் என்ன? பண்பாடு, கலாச்சாரம், சமய மரபுகள் என்றெல்லாம் இனம் புரியாத தெளிவில்லாத பாசி குட்டையை இவளுக்கு உரித்தாகி, உயர்கல்வி, அறிவாற்றல், பலதுறை ஆய்வு பயிற்சிகள், ஆன்மீக நெறியின் சாதனைகள் என்று விரிந்த எல்லைகளில் ஆணுக்கு சாசனம் பண்ணி கொடுத்திருக்கும் முறையும் நெறிகளும் எப்போது, எப்படி, யாரால் ஏற்படுத்தப்பட்டன? இவளுக்கு கல்வியும் ஏனைய பிற சலுகைகளும் அளித்திருப்பதாக ஆண் சமுதாய அரசியலமைப்பு தன் பெருந்தன்மையையும் கருணையையும் பறையடித்துக் கொண்டிருக்கும் பாசிக் குட்டையின் சேற்றிலிருந்து விடுபடாத நிலையிலேயே இருப்பது ஏன்? பாசிக் குட்டை தன்னை எப்படி பிணிக்கிறது? சேற்று முத்தையா, பளிங்கில் மூடிய குப்பை கசடுகளா என்பதை கூட சிந்திக்க தெரியாதவளா? இல்லை, பாசி குட்டையே பத்திரம். இதுவே எழில் மாளிகை. கல்வி, சமத்துவம் என்று வெளி உலகை எட்டி பார்த்தாலும் இதன் நிழலில் பணிந்து நிற்பதே மோட்ச சாம்ராஜ்யம் என்று அவளுக்கு நாள்தோறும் பல்வேறு சாதனங்கள் உள்ளுணர்வில் போதனை ஏற்றிக் கொண்டிருக்கிறது. அந்நாள் நீதிநெறி கதைகள், புராணங்கள் அவள் அறிவை சுயமலர்ச்சியும் இயற்கையான மேன்மைகளும் பெற இயலாமல் போதனை ஏற்றின. முதியோர் வாய்மொழியாக, ஆணைகளாக, செயல்முறைகளாக அவளுக்கு உருவேற்றின. இந்நாள் பெண் கல்வி பெற்றிருக்கிறாள். எனவே இதே போதனைகளை, உருவேற்றல்களை நவீனமான சாதனங்கள் செய்து கொண்டிருக்கின்றன. பத்திரிகைகள், திரைப்படங்கள், தொலைக்காட்சி சாதனங்கள் மிகவும் வலிமையுடன், மிகவும் மென்மையுடன் பெண்களையே குறிப்பாக்கி அதே உருவேற்றல்களை வெற்றிகரமாக செலுத்திக் கொண்டிருக்கின்றன. எனவே இந்த பாசிக் குட்டையை துழாவுவது அவசியம் என்று படுகிறது. ஆணும் பெண்ணும் சமமாக பிறந்த மனித பிறவிகளாக இருக்கையில் இவள் மட்டும் எப்படி தன்னை சுற்றி ஒரு பாசிக் குட்டையை வளரவிட அனுமதித்து அதனினின்றும் விடுபடாமல், விடுபட இயலாமல், விடுபடும் எண்ணமே தேவையில்லை என்று பின்னடைந்து அறிவில்லாத சதைவடிவம் என்று தன்னை முடக்கிக் கொண்டாள் என்று பார்க்க வேண்டும். வரலாற்று உண்மைகளை அறிவார்ந்து ஆழ்ந்து துருவி பார்க்க வேண்டும். வரலாற்று சிதிலங்கள் புராண பாசிகளில் உருவிழந்த மொத்தைகளாகப் போயிருக்கின்றன. ஆராய்ந்த அறிவியலாளர் ஏற்கனவே கண்ட சான்றுகள் இந்த நமது பக்க பார்வைக்கு உதவுமா என்பது ஐயம். அறிவு கண்கள் சமையலறை இருட்டிலும் பிள்ளைப்பேற்று அறையிலும் குருடாக்கப் பெற்ற காலங்களில் எத்தனை ஆதாரங்கள் மாற்றப்பட்டனவோ, திருத்தப்பட்டனவோ. எனினும் ஆராய்ச்சி அறிவு பாதையில் பட்டறிவு பெற்றிராத நான் எங்கேனும் கிடைக்கக்கூடிய ஆதாரங்களை தேடி பற்றிக்கொள்ள முற்பட்டு உங்களுடன் சேர்ந்து சிந்திக்கத் துணிகிறேன். இந்த துணிவுக்கு ஆதாரங்களைக் காட்டிலும் பிரத்யட்சங்கள் விளக்கமாக உறுதியளிக்கின்றன. கரைக்காணா கடலில் பயணம் செய்கையில் கடல் நீரில் செடிகொடிகள், நிலத்தாவரங்களின் சான்றுகள் காணப்பட்டால் நிச்சயமாக கரை இருக்கிறதென்றுதானே பொருள். பாவங்களுக்கு மன்னியுங்கள் என்ற பிரார்த்தனை வருமானால் மனிதன் மனசாட்சிக்கு மாறாக செயல்புரிய துவங்கிவிட்டான் என்பதுதானே உண்மை. காலந்தோறும் பெண்ணின் நிலை பற்றிய இந்த தேடல் முயற்சிக்கும் இத்தகைய கண்வுறுத்தும் தடயங்களே ஆதாரங்களாக பற்றிக்கொள்ள செய்கின்றன. முதல் சான்று. அத்தியாயம் 2. பெண்ணுக்கு மட்டும். கடவுள் வாழ்த்தை வலியுறுத்தும் 10 குறட்பாக்களையும் படிக்கிறோம். வாலறிவன் நற்றாள் தொழார் எனின் பெற்ற கல்வியும் பயனில்லை. தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்த்தார் கல்லால் மனக்கவலை மாற்றலரிது. அறவாழி அந்தணந்தாள் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தலரிது. தர்மங்கள் நிறைந்த சமுத்திரம் போன்ற பகவானிடம் சரணாகதி அடைபவர்களைத் தவிர மற்றவர் உலகத் துன்பங்களை நீந்தி வெல்ல முடியாது. இப்படி படிக்கையில் ஆண் பெண் இரு பாலருக்குமே பொதுவாக இருப்பது போல் ஒரு பிரமை உண்டாகிறது. அடுத்தாற்போல் வாழ்க்கைத் துணை நலம் அதிகாரத்தை புரட்டுவோம். தெய்வந்தொழாள் குழு நற்றொழுதெழுவாள் பெய்யென பெய்யும் மழை தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலாள் பெண். பெண்ணே, உனக்கு குழுனந்தானே வாழ்வு. அவன் உயிரோடு இருப்பது ஒன்றில்தானே உன்னுடைய வாழ்க்கையே தொக்கிக் கொண்டிருக்கிறது. அதனால் அவனையே தெய்வமாகத் தொழு. உனக்கு அதுவே வாலறிவன் நற்றாள், அறவழி, அந்தணந்தாள் மற்றும் எல்லாமும் என்று அல்லவா சொல்லப்படுகிறது. ஆனால் இதையே ஆணையாக சொல்லாமல் விளக்கெண்ணெய் குடிக்க குழந்தைக்கு ஆசை காட்டுவது போல் இவர்களுக்கு ஒரு பூவாரம் சாத்தப்படுகிறது. ராஜாவாச்சே, ஜில்லுன்னு இதை குடிச்சிட்டு சர்க்கரையை வாங்கிட்டு குதிப்பாளே என்று சொல்வது போல, உன் கொழுந்தனை தொழுவது ஒன்றை செய்தால் நீ மழை பெய் என்று சொன்னாலே பெய்யுமடி என்று ஒரு பொய்யாரம் மென்மையாக சாத்தப்பட்டு இவளுடைய அறிவை மறைக்கும் முட்டாள்தனத்துக்கு ஒரு பட்டுப்போர்வை போர்த்தப்படுகிறது. தற்கொண்டான் பேணி என்ற தொடரே ஒருவனுக்கு உடைமை பொருளாவதை நியாயப்படுத்துகிறது. மூத்த பொய்மை என்ற சொற்றொடரே மனசில் மின்னுகிறது. ஒரு ஆணை சார்ந்து அவனில் தன்னை கரைக்க உடல், பொருள், ஆவி அனைத்தையும் இழக்க வேண்டும் என்ற ஒரு பக்க நியாயம் நெறியாக இந்த பெயர் பெற்ற உலகப் பொதுமறை நூலில் வலியுறுத்தப்படுகிறது. பெண்ணின் முழு அறிவு, ஆற்றல், ஆளுமை, சிறப்பு எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துவது கற்பு நெறி என்ற அழுத்தமான ஓர் ஒழுக்க வளையம்தான் என்பது கூர்ந்து சிந்தித்தால் புலனாகிறது. மணவாழ்வு என்பது வாழ்வின் இன்பங்களும் பயன்களும் ஆணுக்கே உரித்தாக்கி அதன் கடுமைகளையும் துன்பங்களையும் பெண்ணுக்கு உரியவை என்று ஒதுக்கிவிடும் ஒரு நெறியை பெண்ணிற்கு விதிக்கிறது. இந்த விதிக்கு மாறாக அவள் நினைத்தாலே ஆனால் கற்புக்கு பங்கம் விளைவித்துக் கொள்கிறாள். பெண்ணுக்கு உயிரையும் விட பெரியதாக போற்றி காக்க வேண்டியது இந்த ஒழுக்க பண்பு என்பதை விளக்க எத்தனையோ கதை, புராணங்கள், வழக்கங்கள், சடங்குகள் அவளுக்கு வலியுறுத்தப்படுகின்றன. குரூபியான கணவன், தொழுநோய் கண்டு அழுகி சொட்டுபவன், அவளை அடித்து இம்சித்து நாள்தோறும் அவள் கண்முன் வேறொரு நங்கையுடன் குலாவுபவன், அவள் நலங்கள் அனைத்தையும் சூறையாடி அவளை சக்கையாக உதறிவிட்டு காணாமல் மறைந்து போனவன் என்றெல்லாம் கதைகளில் வரும் கணவன்மார்களை அவர்கள் மனைவியரான கற்புக்கரசியர் கடைசி வரையிலும் தெய்வமாகத் தொழுது பணி செய்வர். அவன் உதறினாலும் அவன் காலடியில் அழுது கரைந்து கெஞ்சி அடிமையாக ஏற்றுக்கொள்ள நிற்பர். இக்கற்புக்கரசியர் கணவன் தலை சாயும் முன் தன் ஆவியை விடுத்து அவனுக்கு முன் பரலோகம் சென்று அவனை வரவேற்பார்கள். இந்த கற்பு நெறியில் இருந்து அவள் மாறினாலோ அவளுக்கு மரணத்தை தழுவுவதைத் தவிர வேறு ஒரு கதியும் இல்லை. சமுதாயம் அவளை புறக்கணிக்கும். பெற்றோரும் உற்றாரும் மற்றாரும் அவளை ஏறெடுத்தும் பாரார். இப்படியாக கற்பு நெறியின் கூறிய வாழ்முனையில் பெண்ணின் சகல மலர்ச்சிகளும் தொங்கிக் கொண்டிருக்கின்றன. ஆணும் பெண்ணும் இணைந்து மக்களை பெருக்கும் ஒரே செயலாற்றலின் பெண்ணே கூடுதல் பங்கையும் பொறுப்பையும் ஏற்கிறாள். பெண்ணின் உடற்கூறியல் இந்த சிறப்பான அவளுடைய பொறுப்புக்கு ஏற்புடையதாக அமைந்திருக்கிறது. தன்னலம் கருதா தியாக இயல்பும் நோவு பொறுக்கும்போது அன்பு வடிவாக கனியும் தன்மையும் பாசமும் கருணையும் அவர்களுடைய இயற்பண்புகளாக அப்போது முழுமை பெறுகின்றன. ஆணோ திருமண பந்தத்தினால் இத்தகைய உடலியல் இரசாயன மாற்றங்களுக்கு இயல்பாக உட்படுவதில்லை. இன்பத்தை பெறுகிறான். பின்னர் மக்கட்பேற்றின் பயனையும் எய்துகிறான். இவன் எந்த விலையும் கொடுக்காமலேயே இந்த இரு பயன்களையும் பெண்ணின் வாயிலாக பெற்றுவிடுகிறான். இதனால் ஆணுக்கு இன்பம் மட்டுமே லட்சியமாக பழகிவிடுகிறது. பெண்ணை போகப் பொருளாகக் கொள்ளும் ஒரு பங்கும் மேவுகிறது. இது காலப்போக்கில் அவளுடைய குணாம்சங்களையே அணி, பணிகள், ஆடைகள் மற்றும் உடைமை பொருள்களால் குழைவாக்கி தன் அச்சிற்கேற்ப ஒரு வடிவமைப்பும் அவளுக்கு இசைத்துவிட ஏதுவாக வாழ்க்கை நாகரீகம் வழிவகுத்திருக்கிறது. பிறவி எடுக்கும்போது இருபாலருக்கும் பொதுவாகவே சித்தம், அறிவு என்று சொல்லக்கூடிய மலரும் கூறுகள் அமைந்திருக்கின்றன. இருவரும் ஒருவருக்கொருவர் என்ற நிலையில் ஒரே சமமான இரு பாதிகளாக இல்லாவிட்டாலும் இருவரும் இணைந்த சேர்க்கையே முற்றிலும் நிறைவான முழுமையாக படைக்கப்பட்டிருக்கின்றனர். மிகவும் புராதனமான இந்திய சமயம் சார்ந்த கருத்துப்படி படைப்புக் கடவுள் தாமே இரு பகுதிகளாகப் பிரிந்து ஆணென்றும் பெண்ணென்றும் சக்திகளை தோற்றுவித்தார் என்றும் இவரே ஆதி ஸ்வயம்புவன் என்றும் மனைவி சத்ரூபி என்றும் பெயர் பெற்றனர் என்றும் புராணம் கூறுகிறது. இந்த கோட்பாட்டின்படி ஒருவருக்கு மற்றவர் அடக்கம் என்ற குறிப்பு நிச்சயமாக இல்லை. மனிதகுல வரலாற்றின் வழி நோக்குங்கால் தங்கள் இனத்தை ஏனைய கொடிய விலங்குகளின் தாக்குதலினின்று காப்பாற்றிக் கொள்ளவும் இயற்கையின் கொடிய விளைவுகளிலிருந்து தப்பவும் மனிதர் ஆதியிலிருந்தே இணைந்த குழுக்களாகத்தான் திரிந்தனர். உணர்ச்சி வெளியீடுகளின் விலங்குத்தனமான வெளிப்பாடுகள் ஒலிக்குறிகளாக மொழியாக மலர்ந்தது. குத்தி கிழித்து கொலை செய்யும் விலங்குத்தன்மையிலிருந்து படிப்படியாக மென்மையான இயல்புகளுக்கு மெருகடைந்தனர். இந்த ஆதி நாட்களில் மனித இன குழுக்களின் தலைவியாக தாயே முதன்மை பெற்றிருந்தாள். குழு மக்கள் அத்தாயின் பெயராலேயே வழங்கப் பெற்றிருந்தனர். ஒரே குழுவுக்குள் கலந்து இனம் பெருக்கிய நிலை மாற வெவ்வேறு குழுக்களின் ஆண் பெண் இணைந்து சந்ததி பெருக்கும் முறை பின்னும் புதிய இனக்குழுக்கள் தாய் வழியே அறியப்பட்டன. சுவிஸ் நாட்டு பச்சோஃபன் என்ற மானிட இயல் அறிஞர் ஆதியில் மனித இனம் எந்த நியதியும் இல்லாத பாலினக் கலப்பில் விலங்கு நிலையில்தான் பல்கிப் பெருகினர். அந்த நிலையில்தான் தாய் வழிதான் முதன்மை பெற்று பின்னரே குடும்பத் தலைவர் தந்தை என்ற முக்கியத்துவம் பெற மாற்றம் கண்டனர் என்று தகுந்த காரணங்களுடன் விளக்கினார். ஆனால் பல நூற்றாண்டு காலமாக ஆணே உயர்ந்தவன் என்று வலியுறுத்தப்பட்டு சகல கண்ணோட்டங்களிலும் ஆணாதிக்கம் முதன்மைப்படுத்தப்பட்ட 19ஆம் நூற்றாண்டில் மரபுவாதிகளும் சமய குரவர்களும் இந்த கருத்தை தம் கோட்டையை குறிப்பார்த்து ஊதப்பட்ட அபாய சங்கொலியாகவே கருதினர் எனலாம். இந்த நிலையில் வெஸ்டர்மார்க் என்ற அறிஞர் மனித இனம் ஒருவனுக்கு ஒருத்தியாகத்தான் ஆதியிலிருந்தே வளர்ச்சி பெற்றது, பின்னர் உயர்வு சிதைவாக பலதார மணமுறை வந்தது என ஒரு போடு போட்டார். இந்த ஒழுக்கப்படுத்தும் ஆராய்ச்சி கருத்து தீவிர சமயவாதிகளுக்கும் மரபு வெறியர்களுக்கும் மிகவும் உவப்பாக இருந்தது. இவர் தமது முடிவுக்கு இன்னும் சப்பை கட்டுகளும் குஞ்ச ஜோடனைகளும் அமைக்கும் பல பிரசுரங்களை வெளியிட்டார். இந்த சலசலப்புகள் ராபர்ட் ஸ்டீஃபன் ஃப்ரீஃபால்ட் என்ற இங்கிலாந்தை சேர்ந்த அறிஞரின் சிந்தனைகளுக்கு தூபம் போட நுண்ணிய ஆராய்ச்சியை மேற்கொண்டு தாயர் மதர் என்ற ஒரு நூலை படைத்தார். பெண் தலைவியாக அரசோச்சினாள் என்று அந்த ஆதியின குழுவினரை பற்றி தீர்மானமாக வரையறுக்காமல் ஆனால் சமுதாயம் சார்ந்து பெண்களே முதன்மை பெற்றிருந்தனர் என்பது அவர் கருத்து. பொதுவாக திருமணம் என்று வரும்போது ஆண் பெண்ணின் வீட்டுக்கு வந்து தங்கிவிடுதல் ஒரு முறையாகவும் பெண் ஆணின் வீட்டுக்கு வந்து தங்கிவிடுதல் ஒரு முறையாகவும் இருக்கின்றன. ஆண் பெண்ணின் வீட்டுக்கு வர பெண் கணவன் வீட்டுக்கு போக மாட்டாள். இது தாயர் முதன்மை இடம்பெறும் அமைப்பு குடும்பங்கள். திருமணம் என்ற சொல்லே அதிகப்படியாக இருந்த காலத்தில் ஒரு குழுவை சேர்ந்த ஆண் இன்னொரு குழுவை சேர்ந்த பெண்ணை வரித்தால் சாதாரணமாக அக்குழு பெண்கள் அனைவருடனும் அவர் தொடர்பு கொள்ளும் மணமுறை வழக்காயிற்று. இவ்வாறே ஆண்கள் பலரும் வரிக்கும் மாற்றுக்குழு பெண்ணுடன் நேர்கோட்டு நியதி பிறந்திராத காலத்தில் இதை பலதார மணவழக்கு அல்லது பலநாயகர் மணவழக்கு என்று பெயரிட்டு வழங்குவதற்கில்லை. ஒரு குழுவுக்குள்ளே கலப்புகள் நன்மையானவை அல்ல என்று தெளிந்து கண்ட நாகரீக முன்னேற்றம் பல்வேறு குழுக்களின் சம்பந்த தொடர்புகளாக மாற்றம் பெற்றன. இந்த மாற்றத்திலும் ஆணே பெண்ணை தேடி வருவதாக இருந்திருக்கிறது. நீலகிரி பழங்குடியினரிடையே மிக அண்மை காலம் வரையிலும் திருமணத்துக்கு பெண் கேட்க செல்கையில் பணம் அல்லது பொன் கொண்டு செல்வதும் அப்படி கொண்டு வந்த பெண் வந்த குடும்பத்து சகோதரர்கள் எவரை விரும்பினாலும் சம்பந்தம் செய்து கொள்வதும் முறையாக இருந்தது. ஏழையாக இருக்கும் இளைஞன் பெண் வீட்டோடு வந்து இருந்து அவர்கள் குடும்பத்துக்குரியவனாகவே உழைப்பான். சில ஆண்டுகள் இவ்வாறு கழிந்ததும் பெண்ணை மணந்து கொள்வதற்குரியவனாக ஆகிறான். அசாம் பிரதேசத்து பழங்குடியினரிடையே இத்தகைய மரபுகளின் சுவடுகள் இன்னும் மறைந்துவிடவில்லை. தாய் சம்பிரதாய திருமணத் தொடர்புகள் வடநாட்டில் கோண்ட் சந்தால் குண்டா போன்ற தொல்குடி இனத்தாரிடம் இன்னும் நிலவுகின்றன. சில இனத்தாரிடையே கணவன் இரவு உணவு முடித்த பின்னரே மனைவியை காண வருகிறான். வேறு எந்த வகையிலும் அவளை கட்டுப்படுத்துவதில்லை. குடும்ப சொத்துரிமை பெண்ணுக்கே இருந்தது. தொல்குடி மக்களில் சிலரிடையே இப்படியும் கூட ஒரு வழக்கு நிலவுகிறது. பெண்ணுக்கென்று ஒரு சிறு தொகை கொடுப்பதற்கு வறிய இளைஞன் திருமணம் புரிந்து கொண்ட பின் மனைவியையோ குழந்தையையோ அவள் இடத்தை விட்டு பெயர்த்து செல்வதில்லை என்று வாக்களிக்கிறான். தென்னிந்தியாவில் நாயர் சமுதாயத்தை சார்ந்த மக்களிடையே தாயக சம்பிரதாயம் நிலவி வந்திருப்பதை குறிப்பிடாமல் இருக்க முடியாது. திருமணம் புரிந்து கொண்டு தனது வாழ்விடத்தை நிர்ணயிப்பது பெண் சார்ந்ததாக இருந்து வந்திருக்கிறது. ஒரு வகையில் விலங்குகளின் வாழ்க்கை முறையினின்றும் மனிதர் பின்பற்றிய முறையாக இது கருதப்பட்ட போதிலும்
நாகரீக வளர்ச்சியை எய்திராத தொல்குடி சமுதாயத்தினரிடையே பெரும்பாலும் பெண்ணின் சமுதாய மதிப்பும் சுதந்திரமும் ஆணுக்கு சமமான உரிமைகளும் போற்றக்குரியவனவாகவே இருக்கின்றன. மிக நாகரிகமான நவீனமான பெண்ணுரிமை சமுதாயத்திலும் கூட இந்த மதிப்பும் உரிமைகளும் இந்நாள் பாதிக்கப்பட்டிராமல் இல்லை. பெண் இருக்குமிடம் வந்த ஆண் சம்பந்தம் செய்து கொண்டு தங்கிவிடும் வழக்கு பின்னர் பொன்னோ பொருளோ கொடுத்து அழைத்து செல்லும் நடைமுறைக்கு வந்ததும் இந்நாள் பல்வேறு மாற்றங்கள் வந்தாலும் கூட மணமகன் வருவதும் பெண் வீட்டிலேயே அந்த சடங்குகளை நடத்துவதும் பண்டைய பழக்கத்தின் சிதிலமாகிப்போன சிறு சுவடு என்று கூட சொல்லலாம். இந்தியாவில் இன்னும் சில பிரிவினரிடையே திருமணம் முடிந்ததும் உடனே பெண் தாய் வீட்டை விட்டு சென்று விடுவதில்லை. குறிப்பிட்ட காலம் வரையிலும் தங்கிய பின்னரே கணவன் வீடு செல்கிறாள் இவள். சில பழங்குடி இனத்தாரிடையே திருமண சடங்கு முடிந்ததும் பெண் வீட்டிலேயே மணமகளையும் மணமகனையும் சில நிமிடங்கள் ஓர் அறையில் இருக்க செய்கிறார்கள். திருமண விருந்து முதலில் பெண் வீட்டில் படைக்கப்படுவதாக இருப்பதும் கூட பெண்ணின் மேலான சமுதாய மதிப்பை விளக்கும் அம்சம்தான். உயர்பதவிக்குரிய பரீட்சையில் தேர்வு பெற்ற முதல் வகுப்பு வங்கி அதிகாரியாக பதவியேற்றிருந்தாயே, ஏனம்மா வேலையை விட்டுவிட்டாய்?
ஓ, என்ன செய்வதம்மா, என்னை எங்கோ குஜராத்திய மாநிலத்து கிராமத்துக்கு மாற்றிவிட்டார்கள். மேலும் திருமணமாகிவிட்டது. கணவன் வீட்டார் வேலையை விட்டுவிட சொல்லிவிட்டார்கள். கையில் இப்போது ஒரு வயது குழந்தை இருக்கிறது. வேலை இருந்தால் பிரச்சினைதானே, விட்டுவிட்டேன்.
இப்படி வேலையை விடும் நமது இளம் பெண்கள் இந்நாள் நம்மிடையே பலர் இருக்கிறார்கள். இதுவே பல்லாயிரக்கணக்கான நாகரீக வளர்ச்சியின் அடையாளமா? அத்தியாயம் 3. சிறகா பொற்கூண்டா. அண்மையில் இளந்தோழி ஒருத்தியை சந்தித்தேன். மருத்துவ கல்வியை முடித்து கிராமம் ஒன்றில் பயிற்சி பணியாற்றினாள். மிகுந்த ஆர்வமும் ஆவலுமாக கிராமப்பள்ளி அனுபவங்களை என்னிடம் எடுத்துரைத்தாள். பால்வினை நோயுடன் வரும் கிராமத்து ஆணாதிக்க வர்க்கங்களைப் பற்றி சொல்கையில் அவர்கள் நாவிலிருந்தே உண்மையை வரவழைக்கும் யுக்திகளைப் பற்றி விவரித்தாள். அவளுக்கு உள்ளூர ஒரே வெற்றிக் களிப்பு. அதே சமயத்தில் எளிய மனைவி மக்களின் தீராத பிரச்சினைகளை தவிர்க்க உதவுவதை கூறுகையில் முகத்தின் ஆழ்ந்த ஈடுபாடு என்னை கவர்ந்தது. மனித வாழ்க்கையின் ஜீவாதார உரிமைகளில் குறுக்கிட்டு கட்டுப்பாட்டை வலியுறுத்தும் போது கூட ஆணைவிட பெண்ணே அதிகமாக பாதிக்கப் பெறுவதை உணர்ந்து வருந்துகிறாள். இவளுக்கு கிராமங்களில் ஊன்றி மருத்துவப் பணி செய்யும் பேரார்வம் மகிழ்ந்திருக்கிறது. இத்தொழிலை லட்சியப் பணி செய்ய பயன்படுத்த வேண்டும் என்று நிற்கிறாள். ஆனால் போட்டாகவே வேண்டியிருக்கிறது. இவள் பெற்றோர், குடும்பத்து மூத்தோர் இவள் எதிர்கால வாழ்க்கையின் முக்கியத்துவம் திருமணத்தை ஒட்டியதாகவே இருப்பதாக கருதுகிறார்கள். கருதல் என்று சொல்வது கூட சரியில்லை. அதாவது, பெண்ணின் பிறந்த வீட்டு தொடர்பாகிய முதல் கட்ட இரண்டாம் கட்ட வளர்ச்சிகளில் இறுதி நிகழ்வு கோலாகலமாகிய திருமணம்தான். இந்த சோதனையில் அவள் வெற்றி பெற்றாக வேண்டும். சமூக மதிப்புகள் எந்த ஒரு பெண்ணுக்கும் ஆணை சார்ந்தே வந்து இசைகிறது. இந்த நியதியை ஒரு பெண் தனிமனித நிலையில் நின்று உடைக்க முடிந்திருக்கவில்லை. இது காரும் எனது இளந்தோழியின் வீட்டார் என்ன நினைக்கிறார்கள்? இங்கும் மூன்று தலைமுறைக்காரரின் கருத்துகள் குடும்பத்தில் மோதி பிரச்சினைகளை ஆழமாக்குகின்றன. படிப்பாவது இன்னொன்றாவது, வயது 24 என்றால் இதற்குள் திருமணம் முடிந்து ஒரு குழந்தையை ஏந்திருக்க வேண்டும். இனிமேலும் தாமதமா? எப்படியேனும் திருமணத்தை முடித்தாக வேண்டும், இல்லையேல் குடிமுழுகி போய்விடும் என்பது மூத்த தலைமுறை பிடிவாதங்கள். அடுத்த தலைமுறைக்காரரான பெற்றோரோ அரும்பாடுபட்டு மருத்துவக் கல்லூரியில் இடம் பிடித்து அவளை எத்தனை நெருக்கத்தினூடே படிக்க வைத்திருக்கிறார்கள். மகளின் ஆர்வமும் அறிவுத்திறனும் துலங்க ஊக்கம் கொடுத்து அவளை முழுமையாக விளங்க செய்திருக்கிறார்கள். எனவே அவள் விருப்பப்படியே மேலும் இன்னும் சிறப்பு பயிற்சி பெறவும் தொழில் புரியவும் அனுமதிக்கவில்லையெனில் தவறு என்று கருதுகிறார்கள். ஆனால் திருமணம் என்ற நிகழ்வு தம் மகளின் வாழ்க்கையில் குறுக்கிடாமலே போய்விடுமோ என்று அஞ்சவும் அஞ்சுகிறார்கள். அவளுக்குரிய கணவரை தேட வேண்டும். அங்கும் பிரச்சனை இருக்கிறது. அவன் இவளுக்கு முழு உரிமை அளிப்பானா? சமமாக நினைப்பானா? தொழில் ரீதியான பொறாமை வேறு தூபம் போடாமல் இருக்குமா? இவள் கிராமத்தில் பணிபுரிவதை அனுமதிப்பானா? ஒத்துழைப்பானா? இவள் தனித்திறமையை மதித்து பெருமை கொள்வானா? இவை எல்லாவற்றிற்கும் மேலாக மருத்துவம் பயின்ற பெண்களால் ஆதாயம் இருக்கிறது என்று உணர்ந்து மருத்துவம் பயின்ற பெண் வேண்டும் என்று திருமண விளம்பரங்களில் தேவை விளம்பரம் செய்பவர்கள் கூட என்னென்ன முக்கிய அம்சங்களை குறிக்கிறார்கள்? ஸ்லிம், ஃபேர், டால், ஒல்லி, ஒசிந்து, உயரமாக, சிகப்பாக என்று எந்த ஆணும் தான் திருமணம் செய்து கொள்ள இருக்கும் பெண்ணுக்கு இலக்கணம் வகுத்து நிபந்தனை போடுகிறான். எந்த பெண்ணும் தனக்கு வாழ்க்கைத் துணைவனாகக் கூடிய ஆண் இப்படி இருக்க வேண்டும் என்பதை வெளிப்படையாக விளம்பரம் செய்துவிட முடியாது. அவள் வேண்டுமானால் கனவு காணலாம். வெளிப்படையாக பெற்றோர் கோரக்கூடியதெல்லாம் படிப்பு, உத்தியோகம் அல்லது தொழில், பொருளாதாரம் சார்ந்த நிலை, சாதி போன்ற பொது தகுதிகள்தாம். தனித்தன்மை பற்றிய கேள்வி கிடையாது. அத்துடன் அவளுக்கு மடமை, அச்சம் ஆகிய குறைகள் சிறப்பானவை. பேதைமை என்பது மாதரணிகலம் என்று வலியுறுத்தப்பட்ட வாசகம். அவள் ஒல்லி ஒசிந்து கொடியாய்த் துவண்டு மானின் மருண்ட விழிகளால் தனது அச்சத்தையும் சஞ்சலத்தையும் குறிப்பால் உணர்த்தி கொண்டு ஆண் ஒருவனுக்காக தவிப்பவளாக இருக்க வேண்டும். இந்த இலக்கணங்களில் இல்லாமல் அறிவு, சிந்தனைத்திறம், உடலாற்றல், தொழிற்பயிற்சி ஆகிய கூறுகளுடன் ஒரு பெண் இருந்தால் அவளுடைய மேன்மை ஆற்றலை அவனால் பொறுக்க இயலாது. அவள் தலைமீது கை வைத்து அல்லது கால் வைத்து அழுத்திக் கொண்டு ஆதிக்க அரசோச்ச முடியாது. அதற்காக அவளுடன் எதிரிட்டு போர் புரிய இயலுமா? பெண் வலிமை மிக்கவளாக முதன்மை கூறுகளுடன் விளங்கினால் நேருக்கு நேர் நின்று விரோதிகளை முறியடிப்பது போல் போராடவும் இயலாது. ஆதித்தாய், இவள் இல்லாமல் சமூக உற்பத்தியே நடக்காது. எனவே இவள் பகையரசள் அல்ல. மிருகங்களையும் ஏனைய பறவை இனங்களையும் அடித்து துன்புறுத்தி அடக்கினால்தான் உயிர் வாழத் தேவையான உணவு என்று வழிக்கு கொண்டு வரலாம். ஆனால் பெண், இவள் சூட்சுமமான அறிவுடையவள், நுட்பமான உணர்வுகளால் இன்ப துன்பங்களை புலப்படுத்தக்கூடியவள். அவனுக்கு இல்லாத மென்மையான ஆற்றல்கள் இவளுக்கு இயல்பாக இருக்கின்றன. இவள் தாய், ஆக்குபவள், பெற்று பேணி வளர்ப்பவள், அன்பும் கனிவும் கொண்டவள், அத்துடன் வலிமை பொருந்தியவள். வேட்டையாடுகிறாள், பகைவர்களை மூர்க்கமாக எதிர்க்கிறாள், குருதி கண்டு அஞ்சுபவளில்லை. பாதகம் செய்பவரை மோதி மிதிக்கும் ஆங்காரமும் இவளுக்கு இயல்பு. பழிவாங்கும் குரூர வெறியும் இவளுக்கு புறம்பானதல்ல. இயற்கையுடன் ஆணைவிட நெருங்கியவள். நெருப்பாகவும் நீராகவும் கல்லாகவும் கனியாகவும் இருக்கக்கூடிய எதிர்மறைத்தன்மைகளின் இருப்பிடம். இன்றைய என் இளந்தோழி ஸ்லிம், ஃபேர் என்ற ஒல்லி சிவப்பு லட்சணங்களில் நெருங்காதவள். அவள் வாட்டசாட்டமாக இருக்கிறாள். உடை, உணவு என்ற தேவைகளில் வசதி, வலிமை என்ற கூறுகளையே முதன்மைப்படுத்துகிறாள். உழைப்பாற்றலும் சோர்விலா மகிழ்ச்சியும் உடையவளாக இருக்கிறாள். இவளில் அந்த பழந்தாயாரின் ஆதிப்பெண் மக்களின் அழகை நான் உணர்கிறேன். வாயை திறந்து வைத்துக் கொண்டு பல்லை பிடுங்கிக்கொள், பொம்மையாக அழகு பொருளாக வளைய வருகிறேன் என்று இவள் சொல்ல மாட்டாள். இவளை கண்டபின் மீண்டும் சிந்தனை அந்த ஆதி தாயாரின் பால் செல்கிறது. பல்லை பிடுங்குவது போல் ஆற்றல்களை பறிக்க, அறிவை முடமாக்க அந்த தாயார் எப்படி அனுமதித்தார்கள்? பெண் என்ற மொத்த சக்தியின் கூறுகள் ஒட்டுமொத்தமாக சிதைக்கப்பட்டனவா? அன்றி அழகு என்ற தங்க கூட்டுக்குள் அவளுடைய இயல்புகள் மென்மையாக சிறை செய்யப்பட்டு வளர்ச்சிகள் முடமாக்கப்பட்டனவா? மனித இனம் காட்டுமிராண்டிகளாக வாழ்ந்த நாட்களிலிருந்து நாகரீகமடைந்து ஆண் பெண் சேர்ந்து வாழ்தலுக்குரிய நிகழ்ச்சிகள் திருமணங்களால் பரிணாமம் எய்தின பிறகு கூட பெண் சமுதாய முதன்மை பெற்றிருந்தாள் என்பது தெளிவாகிறது. சீனத்தின் மிகத் தொன்மையான சமூக வரலாறு மிக தெளிவாக இல்லை. நமக்கெல்லாம் அண்மை காலங்களில் நிகழ்ந்த சோசியலிச புரட்சிக்கு முந்தைய சமூகம் பற்றி தெரிந்ததெல்லாம் தந்தை வழி நெறிப்படுத்தப்பட்ட குடும்ப அமைப்புகளும் மிக இறுக்கமாக நிலவிய பெண்ணடிமை கொடுமைகளும்தான். பிஞ்சு பருவத்தில் பெண் குழந்தைகளின் கால்களை கட்டிப்போட்டு தூலமாக அவளுடைய வாழ்வையே முடக்கி வைத்த ஆணாதிக்க சமுதாய முறையே நிலவி வந்தது. ஆனாலும் ஆராய்ச்சி அறிஞர் சீனத்தின் தொன்மையான சமூக அமைப்பின் பல சான்றுகள் தாய்வழி முதன்மையை தெளிவாக துலக்குவதாக கண்டறிந்திருக்கின்றனர். மனைவியின் வீட்டுக்குரியவனாகவே கணவன் வாழ்வதும், மனைவியின் குடும்பப் பெயரையே தனக்கு ஏற்றுக்கொள்வதும், பரம்பரையை தாயின் தரப்பாகவே கணிப்பதும் வழக்கில் இருந்திருக்கின்றன. சில பகுதிகளில் பெண்கள் கணவன் வீட்டுக்கு சென்று அவர்கள் ஆதிக்கத்தில் அல்லலுறும் வழக்குக்கு எதிராக திருமண மறுப்பு சங்கங்களை தோற்றுவித்த செய்திகளும் தெரிய வருகின்றன. இச்சங்கம் சார்ந்த பெண்கள் மனம் புரிந்து கொள்ளும் கணவன்மார் தங்கள் வீடுகளில் வந்து தங்க வேண்டும் என்ற நிபந்தனை மீதே திருமணத்துக்கு உடன்பட்டனர். சீனத்து திருமண முறையே சீன சமுதாய நாகரிகத்தின் தந்தையாக மதிக்கப்பெறும் ஃபுஹி என்ற நாயகரால் நிலையுறுத்தப் பெற்றதாக கருதப்படுகிறது. அவரே தம் தந்தையை அறியாதவர். எனவே அதுவரையிலும் தாய்வழி சமுதாயமே வழக்கில் இருந்திருக்கிறது. பல அரசிகளின் ஆட்சி வரலாறுகள் தெரிகின்றன. அரச குடும்பங்களில் 18 வயசுக்கு வராத சிறுவன் ஆட்சி உரிமை பெறுபவனாக இருந்தால் தாயே ஆட்சி புரிந்தாள். ஜப்பான் நாட்டில் தந்தை வழி நடைமுறை 14ஆம் நூற்றாண்டுக்கு பிறகே வந்தது எனலாம். அதற்கு முந்தைய காலத்தில் கணவன் மனைவி வீட்டுக்கு வந்து போவான். குடும்பம் தாயின் பெயராலேயே துலங்கியது. இதேபோல் பண்டைய யூதர்களிடையேயும் அரேபியாவிலும் தொன்மையாக கிடைக்கக்கூடிய சான்றுகள் பெண்ணின் முதன்மையையே தெளிவாக்குகின்றன. மிக தொன்மையான ஹீப்ரூ மொழி இலக்கியம் ஹீப்ரூ இனத்தாரை ஒரு பெண்ணை தலைமை தாங்கி நடத்தி சென்றதாக செப்புகிறது. அரேபிய நாட்டில் நீதி வழங்குவோரும் அரசோச்சுபவரும் பெண்களாக இருந்திருக்கின்றனர். ஷீபா மகாராணியை கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையா? பண்டைய அரேபியர்களிடையே பெண்ணே சொத்துரிமை பெற்றிருந்தாள். கால்நடை மந்தைகளுக்கு சொந்தக்காரிகளாக பெண்களே திகழ்ந்தனர். கணவன்மார் அம்மந்தைகளை பேணி காப்பவர்களாகத்தான் இருந்தனர். இஸ்லாமிய சமயஸ்தாபகரான நபிகள் நாயகம் அவர்களே தம் மனைவியின் வாயிலாக பெற்ற செல்வம் கொண்டே தம் கொள்கைகளை எங்கும் பரப்ப முடிந்தது. பண்டைய அரேபியர்களிடையே 7 சான்றோர் இருந்ததாக தெரிய வருகிறது. அவர்கள் அனைவரும் பெண்களேயாம். இன்றைய அரேபியா மற்றும் இஸ்லாமிய சமுதாயத்தின் இரும்பு ஆணைகளுக்கிடையே மனித உரிமைகளையே இழந்த பூச்சிகளாக வேதனைப்படும் பெண்களை இங்கே நினைத்துப் பார்ப்போம். எத்தனை வீழ்ச்சி! பண்டைய எகிப்திலும் தாய்வழி முறையே குடும்ப அமைப்பின் ஆதாரமாக நிலவியது. தாலமி வம்சத்தினரின் சான்றாதாரங்களாக கிடைத்திருக்கும் கணவனான உன்னை நான் வெறுத்தாலோ அல்லது வேறு ஒரு மனிதனை விரும்பினாலோ நான் நீ அளித்த பரிசு பொருளை திருப்பி விடுகிறேன் என்பது ஒரு பதச்சோறு. பண்டைய எகிப்தில் சொத்து சகோதரனுக்கன்றி சகோதரிக்கு சென்றுவிடக் கூடியதொரு காரணத்தினாலேயே சகோதரன் சகோதரி திருமணம் அதிகமாக வழக்கத்தில் இருந்ததாக தெரிய வருகிறது. இத்தகைய மணமுறை கிறிஸ்து பிறந்த 2ஆம் நூற்றாண்டு வரை வழக்கில் இருந்ததாம். வேதகால ஆரிய சமுதாயம் தந்தை வழி குடும்பங்களின் சமுதாய அமைப்பாகவே திகழ்கிறது. ஆனால் அதற்கும் முந்தைய சமுதாய உண்மைகளை பல்வேறு தொல்குடி இனத்தாரிடையேயும் மலை மக்களிடையேயும் நிலவும் பழக்க வழக்கங்களில் இனம் காண முடிகிறது. நாயர் வகுப்பினரின் கூட்டுக் குடும்பம் தரவாடு எனப்படும் மூத்த ஆண் சகோதரி மக்களின் உரிமைகளைத்தான் பாதுகாக்கப் பேணுவர். அசாம் பிரதேசத்து காரோ இனத்தினர், காஜி குடியினர் இதேபோல் தாய்வழி மக்களாகவே அறியப்படுகின்றனர். வருணம் மற்றும் சாதி பிரிவுகள் தோன்றியதும் உயர்வகுப்பு ஆண் தாழ்ந்த வகுப்பு என்று கருதக்கூடிய பல பெண்களை திருமணம் செய்து கொண்டதும் குழந்தை மனத்தை வழக்காக்கியதும் சதி என்று நெருப்பிலிட்டு பெண்ணை எரித்ததும் பெண்ணின் வீழ்ச்சியை முழுமையாக்கித் தீர்த்தன. இந்நாள் ஒட்டுமொத்தமாக பாரத சமுதாயம் என்று வளர்ந்துவிட்ட சமுதாயத்தினரிடையே எத்தனை பிரிவுகள்! ஆனால் பெண்ணை இரண்டாம் பட்சமாக வைக்கும் ஒரே நெறியான அத்துணை வேற்றுமை இழைகளையும் பின்னியிருக்கிறது. சிறகை பீய்த்து கூட்டில் அடைத்து அலங்காரமாக வீட்டில் தொங்கவிட்டு வீட்டுக்கிளி கொஞ்சுகிறது என்று சொல்கிறோமே, அது நினைவுக்கு வருகிறது. பாரத கலாச்சாரத்தையும் ஒருமை பண்பையும் பெண்களே காப்பாற்றுகின்றார்கள். ஆண் எத்துணை மாறினாலும் வழித்தவறி போனாலும் பெண் தனது கோட்டிலிருந்து வழுவாமல் நின்று அவனை வாழ வைக்கிறாள். அவளாலல்லவோ பாரத பண்பாடு காப்பாற்றப்படுகிறது? இந்த புகழாரம் சிறகு பீத்தெறியப்பட்டது தெரியாமல் இருக்க வழங்கப்பெற்றிருக்கும் பொற்கூண்டு. 4 வேதத்தில் என்ன இருக்கிறது? ருக்வேத காலத்து பெண்கள் என்ற நூலுக்கு முன்னுரை எழுதுகையில் இந்திய தத்துவப் பேரறிஞர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் திருமணம் என்ற ஓர் ஒழுங்கு முறையும் அதன் பல்வேறு கூறுகளும் வரலாற்று ரீதியான ஆய்வில் அந்தந்த காலத்து சமுதாய பழக்க வழக்கங்களை சார்ந்து அமைவதாக தெளிவுபடுத்துகிறார். திருமணம் என்பது வெறும் இயல்பூக்க விவகாரமன்று, ஆனால் இயல்பூக்கத்தை அடிப்படையாக கொண்டு நிறுவப்பெற்ற ஓர் ஒழுங்குமுறை. இருவேறு உள்ளங்களின் ஆளுமை ஆற்றல்கள் ஒவ்வொருக்கொருவர் என்று பிணையும் அனுபவங்களில் மகிழ்ச்சியும் காதலும் துன்பமும் உடன்பாடுகளும் துயரங்களும் அடங்கியவை என்று அவர் குறிப்பிடுகிறார். இந்த குறிப்பில் தற்கொண்டான் என்று ஒருவனிடம் பெண் தனது தனித்தன்மையை மலர வைக்கும் அறிவு, ஆற்றல், திறமை ஆகிய எல்லா மேன்மைகளையும் கரைத்து தன்னை முற்றிலுமாக இழந்துவிட வேண்டும் என்ற கோட்பாட்டின் இழைக்கூட ஊடாடியிருக்கவில்லை. வேதங்கள் தொகுக்கப்பட்ட காலத்தை ஆராய்ச்சியாளர் கிமு 1300ஆம் ஆண்டிலிருந்து 900 ஆண்டு வரைக்குட்பட்ட காலமாக ஏறக்குறைய வரையறுக்கின்றனர். பண்டைய ஆரிய சமுதாயத்தை பற்றிய தகவல்களை முதன்முதலாக கொடுக்கும் இலக்கிய சான்றுகளை இந்த வேத பாடல்களின் வாயிலாகவே அறிய முடிகிறது. இவற்றுள் 1028 பாடல்களை உள்ளடக்கியதும் மிகவும் புராதனமாக விளங்குவதுமாகிய ருக்வேதமே நமக்கு அக்கால வாழ்வை பற்றிய ஏராளமான சான்றுகளை தருகிறது. அடுத்த யஜுர்வேதம் ருக்வேத காலத்துக்கு ஏறக்குறைய 1-2 நூற்றாண்டுகளுக்குப் பிறகும் அதர்வ வேதம் இன்னும் பிந்தியும் முறைப்படுத்தப்பட்டதாகவும் ஊகிக்கின்றனர். இவற்றுள் முந்தைய யஜுர்வேதம் யாகங்கள் செய்யும் முறைகளைப் பற்றிய முக்கியமான வழிமுறைகளை முதன்மையாக்கியும் அதர்வ வேதம் மந்திர தந்திரங்கள் மருத்துவ முறைகள் ஆகியவற்றை முதன்மையாக்கியும் தொகுக்கப்பட்டிருக்கின்றன. சாமவேதம் ருக்வேதத்தை சார்ந்த துதிப்பாடல்களே. எனவே சமுதாய வாழ்வை பற்றிய வரலாற்று சான்றுகளை முதல் வேதமாகிய ருக்வேத பாடல்களிலிருந்தே பெற முடிகிறது. இந்த பாடல்களில் பெண்கள் ஒளியும் வீரியமும் ஒடுங்கிப்போன இல்லத்து பாவைகளாகவோ உரிமைகளற்ற உடைமை பொருளாகவோ விவரிக்கப்பட்டிருக்கவில்லை. இக்காலத்தில் சமுதாயம் தந்தை வழி குடும்பங்களின் தொகுதிகளாகவே நெறிப்படுத்தப்பட்டுவிட்டன. என்றாலும் சில குடும்பப் பெயர்கள் தாய்வழி நினைவூட்டுவதாகவும் இல்லாமல் இல்லை. வேதகால ஆரியர் யார், அவர் எவ்வாறு இந்தியாவுக்கு உரியவராக ஆயினார் என்று ஆராய்ச்சியே மிக ஆழமானது. ஆரியர் என்ற சொல் அரி என்ற மூலத்திலிருந்து உருவானது என்றும் அச்சொல்லுக்கு அந்நியர் என்ற பொருள் கொள்ளலாம் என்றும் கருதப்படுகிறது. இக்குழுவினர் இந்தியாவிற்கு வடமேற்கில் வட்சு நதிக்கரையில் இருந்து காந்தாரத்தில் புகுந்து பாஞ்சாலத்தை நோக்கி முன்னேறி வந்திருக்கலாம் என்றும் இவர்களை இந்தோ இரானியர் என்று குறிப்பிடலாம் என்றும் புகழ்பெற்ற வரலாற்று இலக்கிய ஆசிரியர் ராகுல் சாங்கிருத்யாயான் குறிப்பிடுகிறார். அவருடைய வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலின் மானிட சமுதாயத்தினரின் வாழ்வு எவ்வாறு நாகரீக பரிணாமம் பெற்று வந்திருக்கிறது என்பதை விவரிக்கப் பெறுகிறது. கிமு 2500 ஆண்டுகளுக்கு முந்தைய அந்த இந்தோ இரானிய சமுதாயத்தினரை பற்றி அவர் விவரிக்கிறார். வட்சு நதிக்கரையின் வடபுலம் இன்றைய சோவியத் ஒன்றியத்தின் தஜிகிஸ்தான் குடியரசிலும் தென்பகுதிகள் ஆப்கானிஸ்தானில் உரிய பிரதேசங்களாகவும் இன்று திகழ்கின்றன. வடபுலத்தில் அந்நாள் வாழ்ந்த சமுதாயத்தினர் மனிதன் ஒரே இடத்தில் இருப்பதற்காக படைக்கப்படவில்லை என்ற கொள்கை உடையவர்களாக வாழ்ந்தனர். மலைச்சரிவுகளிலும் சமவெளிகளிலும் ஆடு மாடுகளையும் குதிரைகளையும் பழக்கி அவற்றையே செல்வமாக கொண்டு வாழ்ந்தனர். ஆனால் தென்புலத்து மக்கள் விவசாயம் உலோகங்களை பயன்படுத்தும் கலை என்று நாகரிகத்தில் மிகவும் முன்னேற்றம் கொண்டிருந்தனர். அப்போது வடபுலத்து முதியவர் ஒருவர் பிரலாபிப்பதால் ஆசிரியர் இந்நூலில் இவ்வாறு சித்தரிக்கிறார். பூமியை மாதா என்றும் தேவி என்றும் கூறுகிறோம், பூசையும் செய்கிறோம். இந்த பாவிகள் பூமியின் நெஞ்சை பிளந்து விவசாயம் செய்கிறார்களாம். பூமி மாதாவை எங்கள் முன்னோர் இப்படி அவமானப்படுத்தியதில்லையே. பூமித்தாய் தானாக நமது ஆடு மாடுகள் குதிரைகளுக்கு கனிந்த பசும்புல்லை ஏராளமாக தருகிறாள். நமக்கோ காய்கனிகள் பறிக்க பறிக்க குறையாது. காடுகளில் கோதுமை தானாக சிறு மணிகளாக கதிர்முற்றி இருக்கும். நமது ஆடு மாடுகள் கொழுக்க மேயும். நமக்கு உணவுக்கு பஞ்சமிருந்ததா? இப்போது இவர்கள் பூமி மாதாவை அகழ்ந்து கோதுமை விளைவிக்கிறார்களாம். நமக்கு புல் செழித்து வளருவதில்லை. நமது ஆடு மாடுகளுக்கு மேய்ச்சல் இடம் இல்லாமல் ஆகிறது. அவை கொழுத்து வளருவதில்லை. கோதுமையை விதைப்பதாம், ஒரே இடத்தில் மனிதன் கட்டுண்டு கிடப்பதாம் என்றெல்லாம் பிரலாபிக்கிறார். பின்னும் இந்த விவசாயத்தோடு விட்டதா? அங்கே பெரிய தொழில் நகரம் என்று இந்த ஆண்களும் பெண்களும் பல பொருள்களுக்கு ஆசைப்பட்டு பித்து பிடித்து அலைகிறார்கள். குதிரையை கொடுத்து தாமிர பாண்டம் என்று வாங்குகிறார்கள். பெண்களோ மஞ்சளாய் வெள்ளியாய் காதிலும் கழுத்திலும் உலோக ஆபரணங்களை வாங்கி மாட்டிக்கொள்கிறார்கள். 2 குதிரைகளை கொடுத்து ஒரு சிறு ஆபரணம் காதுக்கு மாட்ட. இன்னும் சிறிது நாட்கள் போனால் நம்மிடையே உணவுக்கு ஒரு பிராணி மிஞ்சாது. தாமிரப்பாண்டமும் இந்த ஆபரணங்களுமே மிஞ்சும் என்று விவரிக்கிறார். மனிதன் ஓரிடத்தில் தங்கி விவசாயம் செய்யும் நாகரிகத்தையும் பெண்கள் தங்கள் இயற்கை அழகை மேம்படுத்திக் கொள்வதாக கருதி உலோக அணிமணிகளுக்கு அடிமையாகத் தொடங்கிய காலத்தையும் ராகுல் சாங்கிருத்யாயான் குறிப்பிட்டு காட்டுகிறார். இது பெண்களின் சமுதாய வரலாற்றில் ஒரு முக்கியமான திருப்பமாகும். அவர் குறிப்பிடும் தென்புலத்து மக்கள் விவசாயம் செய்ததுடன் உழுவை கருவிகள் மற்றும் தங்கம் வெள்ளி ஆபரணங்களை செய்யவும் தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தனர். பருத்தி விளைவித்து ஆடைகள் நெய்ய கற்றிருந்தனர். அது மட்டுமல்ல, அரசன் அமைச்சு படை என்று ஒரு சமுதாய கட்டுக்கோப்புடன் நகரங்களை நிர்மாணித்து வாழ்ந்தனர். ஆடு மாடுகளை பழக்கி வாழ்க்கைக்கு பயன்படுத்திக் கொள்வதை பழக்கப்படுத்தினார்கள் என்றும் தெரிய வருகிறது. அரசன், அரச பிரதிநிதிகள், படைத்தலைவர்கள் ஆகியோரது லட்சியங்கள் அனைத்தும் உடல்பரமான எல்லா இன்பங்களையும் அனுபவிப்பதையே சார்ந்திருந்தன. ஆணும் பெண்ணும் இணைவதற்கு அடையாளமான லிங்க சின்னத்தை இந்த தென்புலத்து மக்கள் வழிபட்டார்கள். வடபுலத்து வெள்ளை சாதியினர் தாமிரத்தையும் தங்கத்தையும் ஒதுங்கி செல்பவர்களாக நின்றுவிடவில்லை. அவர்கள் தென்புலத்தாரோடு வந்து மோதினர். காலப்போக்கில் இவர்களை வென்றும் இமயத்தை ஒட்டி வாழ்ந்த இன்னும் பல கருப்பு இன மக்களோடு போராடியும் வடபுலத்துக்காரர் இந்திய நாட்டின் வடப்பகுதிகளில் தங்களை ஊன்று செய்து கொண்டனர். இவர்களே ஆரியர்கள் என்று பொதுவாக வழங்கப் பெற்றனர். இவர்களில் முந்தைய தனித்தன்மை போய் ஒருவரை ஒருவர் விலக்க ஒண்ணாமல் கலந்தும் காலகால பழக்க வழக்கங்களில் பலவற்றை மாற்றிக்கொள்ளவும் அவசியங்கள் நேர்ந்துவிட்டன. இந்த இனத்தாரிடையே நிகழ்ந்த பல போர்களை அடித்தளமாக கொண்டே இந்நாட்டின் புகழ்பெற்ற இதிகாசங்களாகிய இராமாயண மகாபாரதங்கள் உருவாயின எனலாம். இந்தோ இரானியராக இருந்த சமுதாயத்தினர் இவ்வாறு இந்தியா வந்து பல இனத்தாரோடு மோதி வென்று கலந்து ஆரிய சமுதாயமாக ஊன்றிய கால வரையே கிமு 2500 1500 வரையிலான நீட்சியில் உட்படுத்துகிறார்கள் வரலாற்று ஆசிரியர்கள். இந்த காலத்தில் பல்வேறு முனிவர்கள் அல்லது குரவர்களின் கவித்துவ மலர்ச்சியினால் உருவாகிய மிக இனிய சந்தங்களை உடைய பாடல்கள் இயற்கையை கடவுளராக புகழ்ந்து போற்றுகின்றன. இப்பாடல்கள் பல நூறு ஆண்டுகளாக மனித இனத்தின் நினைவாற்றல் மற்றும் நுட்பமான மொழித்திறன் ஓசை நயங்களுக்கு சான்றாக வரிவடிவம் காணாமலேயே காப்பாற்றப்பட்டு வந்திருக்கின்றன என்றால் வியப்பாக இல்லையா? இந்நாட்டில் எழுத்தறிவு தோன்றி பரவலாக பயன்பாட்டுக்கு வந்துவிட்ட காலங்களில் கூட வேதங்கள் மட்டும் குருசீட பரம்பரையாய் எழுதா கிளவியாய் மானிடர் நினைவு கருவூலங்களில் இருந்து ஒலி மலர் சரங்களாக எழும்பி சூழலின் புனிதத்துவத்தையும் மக்களின் தூய உணர்வுகளையும் பாதுகாக்கும் தெய்வீக கவசமாகவே கருதப்பட்டு வந்திருக்கிறது. ஆயிரம் ஆயிரமான இப்பாடல்களை இசைத்து பாதுகாப்பதற்கென்றே ஆசிய சமுதாயம் தம்முள் ஒரு சிறு பிரிவினரை நெறிப்படுத்தி அவர்களுக்கு மிக உயர்ந்த சமுதாய பொறுப்புக்கான மதிப்பை அளித்தனர். இந்த பாடல்கள் இன்னும் இந்து சமய சமூக சடங்குகளில் இசைக்கப்படுகின்றன. எனவே வேதகால சம்பிரதாயங்கள் புதையுண்ட வரலாற்று சிதிலங்களாக உயிரிழந்து போய்விடாமல் இன்றளவும் தொடர்ந்துவிடும் சமுதாய பரம்பரையின் சின்னங்களாக காப்பாற்றப்பட்டு வந்திருக்கின்றன என்றால் தவறில்லை. இவற்றுள் மிக முக்கியமானது திருமண சடங்குதான். ருக்வேதம் விவரிக்கும் ஒளித்தேவனின் மகளுடைய திருமண சடங்கை ஆதாரமாக்கி அந்த மந்திரங்களை ஒட்டியே இன்றளவும் இந்து திருமணங்கள் நெறிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஆனால் இன்றைய காசி யாத்திரை, சவரன் தாலி, வெள்ளி மற்றும் உலோக பாத்திரங்கள், ரிசப்ஷன், கச்சேரி, பட்டு சேலைகள், ஹனிமூன், பயணச்சீட்டு என்ற குவியலிடையே புரோகிதர் கண்களை மூடிக்கொண்டு சொல்லும் சில மந்திரங்களில்தான் அந்த நெறியைத் தேட வேண்டும். மந்திரங்களிடையே மந்திரங்களின் உயிர்த்துவம் ஒலிப்பெருக்கியில் கேட்கும் நாடா பதிவாக வாணிப சினிமா ஒலிகளுக்கிடையே தொக்கிக் கொண்டு ஊசலாடுகிறது. உலகாயதம் விழுங்கிவிட்ட எச்சங்களாகிய புரோகிதங்களுக்கு அம்மந்திரங்களின் ஆதியும் தெரியாது, அந்தமும் தெரியாது. பொருள் கான்ட்ராக்டாக பேசிவிட்ட நோட்டு கற்றையில்தான் மையம் கொள்கிறது. இந்நிலையில் இன்றைய பெண்கள் பத்திரிகை ஒன்றில் அஞ்ஞானிகளான பெண்களின் கேள்விக்கு ஞான சூரியனாக சனாதன தர்மத்தை காப்பாற்றிக் கொண்டு உலகாயதம் மிஞ்சிவிட்ட உலகுக்கு நல்வழி காட்டி வரும் சமய குரவராகிய அருள்மிகு சங்கராச்சாரிய சுவாமிகள் அருள் பாலிக்கும் பதில் ஒன்றை குறிப்பிட விழைகிறேன். அஞ்ஞான கேள்வி. பிற மதத்தினரிடையே பெண்கள் வேதநூல்களை படிப்பதற்கு தடையில்லையே. இந்து மதத்தில் மட்டும் பெண்கள் வேதங்களை படிக்கக்கூடாது என்றிருப்பது ஏன்?
ஞான அருள் பதில். வேதங்களில் உள்ள கருத்துக்களே புராணங்களில் இருக்கின்றன. நீங்கள் புராண கதைகளையும் நீதி நூல்களையும் பகவத்கீதையையும் படிக்கலாமே.
அம்மா, நான் பால் குடிக்கக்கூடாதா? ஏனம்மா
என்று அந்த ஞான குழந்தை கேட்கிறது. பாலிலிருந்து தானம்மா இந்த புளித்த மோர் பிறந்தது. இந்த நீராகாரத்தில் மோர் சுவை உண்டு. கடுகு, கருவேப்பிலை, உப்பு எல்லாம் உண்டு. உனக்கு இதுவே நல்லதம்மா என்று தாய் பெண் குழந்தைக்கு ஒதுக்குவதைப் போலில்லை. அப்படி இந்த வேதத்தில் பெண்கள் படிக்க முடியாதது, கூடாதது என்ன இருக்கிறது? எதற்காக இப்படி தடை பெண்ணுக்கும் விதிக்கப்பட்டது? பார்க்க வேண்டாமா?
இந்த முழு ஆடியோ புக்கையும் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான கதைகளையும் முழுசா கேட்க மாசம் மாசம் ஒரு சின்ன தொகையை சந்தாவா செலுத்தி கதை ஓசையில தொடர்ந்து கேளுங்க. விவரங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இது தீபிகா அருணுடன் கதை ஓசை.